ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الإسلام دين ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه الإمام البخاري في صحيحه அலவந்தர்லாலனும் செய்யாமத்துடைய நாள் பகிர்ந்த வரக்கூடிய அனைத்து முக்கியமான ஆண்கள் பெண்களின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக புனிதமிகுமாவுடைய கடமை நிறைவேற்றுவான் தேதி அல்லாஹுடைய மாளிகையில் நமக்கிருந்த இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹின் நல்லார்களே நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும் படியே எதைகளை விட்டும் நம்மை தவிர்த்துள்ளானோ அந்த அத்துணை காரியங்களை விட்டு முற்றும் முழுதாக விலகி ஒதுக்கி நடந்து கொள்ளும் படி அடியனாக எனக்கும் அப்பாவுக்கும் சிறப்பிக்கின்றேன். கணித்துக்குரிய மேலான சகோதரர்களை நண்பர்களை அல்லாஹும் நல்லடியார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்தை பார்த்தும் எந்த ஒரு நிகழ்வை பார்த்தும் முஸ்லீம்கள் பயப்படுவதோ கஷ்டப்படுவதோ கிடையாது. ஏன், இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் சகல விடயங்களும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நீங்க அந்நிய மதத்தில் உள்ள ஒரு இடத்துல போய் உங்களுடைய மார்க்கத்திலே திருமணத்தை பற்றி என்ன சொல்லப்படுது என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், மல்லிகை பூ மணக்க வேண்டுமா, அவ்வளவுதான். ஈரான சகோதரர்களே நண்பர்களே, முஸ்லீம்களுக்கு சகல விடயங்கள். அதனாலதான் உலகத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நபியுடைய வாழ்க்கையின் பிரகாரம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை அமைத்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா. அவனுக்கு உலகத்திலையும் நல்லது தான், ஆகிரத்திலையும் நல்லது தான், ஆனா வாழ்றோமா அதுதான் கேள்விக்கும். ஈரான சகோதரர்களே நண்பர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது, வாழ்க்கையில நோய்கள் வருது, அதை பொறுத்திக் கொள்பவன் தான் முஸ்லீம் என்று சொல்றவன். ஏனென்றால் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகள் இவைகளுக்குரிய கூலி சொன்னாங்க. ஒரு முஸ்லீமுடைய கால ஒரு உள்ளு குத்திப்படுது, அவன் ஆ என்று கத்த போடுறான், உடனே அவனுடைய சிறிய பாவங்கள் அத்துணையையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஈரான சகோதரர்களே, ஆக நன்மை கூடிய நோய் என்ன தெரியுமா? கவலைப்படுவாங்களா, ஏங்குவாங்களா? என்னுடைய முழு உடம்பு வெட்டப்பட்டிருக்க கூடாதா? மிக சுகருக்கு இன்சுலின் அடிக்கிறீங்களே, இன்சுலின் ஒவ்வொரு குத்து குத்து போடும் நன்மை தான் அல்லாவிடத்துல. அவ்வளவு முறையா ரபியல்லாஹுவன் துஆ செய்வாங்களா, சொல்லுவாங்களா, ஒவ்வொரு மனிதனும் அவன் காலை அடைந்தது அவனுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில், ஆனால் அவனுடைய மௌத்து அவனுடைய செருப்பு வாழையிடம் அவனுக்கு நெருக்கமாக இருக்குது. ஏதாவது சகோதரர்களே நண்பர்களே, நாளைக்கு செய்யாமக்கூடிய நாளையில் அல்லாஹ் கேட்பானா, அடியாது மருத்துவ மனம் கருதி நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னைய ஏன் நீ பார்க்க வரல,
அடியான் சொல்லுவானா, யாத்தா நீ நோய்வாய்ப்பட்டிருந்தியா? அது எப்பொழுது? அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை போல் நீ சந்தித்திருந்தால் அங்கே இல்லை பெற்றுக் கொண்டிருப்பான். ஆகையால் மேலான சகோதரர்களை நண்பர்கள், நோயாளிகள் கவலைப்படக்கூடாது, நோயாளிகள் மனமுடைந்து போக கூடாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் எல்லா விதமான நோயும் வருது, பயங்கரமான நோய்கள் வருது, பேர் தெரியாத நோய்கள் வருது, சின்ன பிள்ளைக்கு சிட்னி கேள்விகள் ஆகுது, காசுல வருத்தம் வருது, புதுனமான நோய்கள். சகோதரர்களை, நோயாளிகள் மனம் உடைய கூடாது, நோயுடன் மூத்தா கூடாது. சரி, சிலருக்கு அல்லாஹ் தொடர் நோய் அல்லாஹ் கொடுத்திருப்பான், தொடர் நோயாளியாக இருப்பான். சில பெண்கள் தொடர் நோயாளி, அவர்களுக்கு ஏற்கக்கூடாது, அவர்களை மனசை உடைக்கக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது. என்னடா நோயாளியை முடித்து தந்துட்டாங்களே, பேசுற காசெல்லாம் நோய்க்கே செலவழிது, நான் தெரியாம மாட்டிக்கிட்டுட்டேன், நான் என்ன இன்னொரு மனைவி இப்படி இருக்கிறா, அந்த பக்கத்து வீட்டு பொங்கலே பாரு நல்லா இருக்கிறா, ஆரோக்கியமா இருக்கிறா. சகோதரர்களே, அந்த பெண்களுடைய மனசை உழைக்க கூடாது. பெண்கள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும். உன்னோட அல்லா இரக்கம் இல்ல போல், உன்னோட அல்லா கோவிச்சு இருக்கிறான் போலும் என்று சொல்லக்கூடாது. ஏதாவது சகோதரர்களை நண்பர்களை, அப்படின்னு சொன்னா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொடர் நோய் 8 வருஷம் அல்லா கொடுத்திருந்தான், அவர்களுடைய எல்லாரும் விட்டுட்டு போயிட்டார், மனைவி மட்டும் பக்கத்தில் இருந்தார். அவருடைய சகோதரன் சொன்னாங்களா, ஐயோ உங்க கூட அல்லாஹ் இரக்கம் இல்ல போல், அதனால தான் இவங்க சோதிக்கிறார். உடனே சுஜூதுல இருந்தாங்க, சொன்னாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய நோயை மட்டும் நீ சுகமாக்கலன்னா நான் சுஜூதில் இருந்து தலையை உயர்த்த மாட்டேன், உடனே அல்லாஹ் ஆபியத்தை கொடுத்தான். ஏராள சகோதரர்களின் நண்பர்கள், ஆகையால் நோய் என்பது அல்லாஹுடைய தண்டனை கிடையாது, அல்லாஹுடைய சோதனை கிடையாது, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய ரஹ்மத் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்ல மௌத்தை கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நோயை கொடுக்கிறார். ஏராள சகோதரர்களின் நண்பர்களை, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அடபுல் புக்கத் என்ற கிதாபுல பதிவு செய்தார். ஒரு மனிதர் வந்தார், சொன்னாரு, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு எந்த நோயும் கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன். சொன்னாங்க ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகவாசிய பாக்குறா இவனை பாருங்க. ஏராள சகோதரர்களை நண்பர்கள், நோய் இல்லாமல் வாழ்வது அது சிறந்தது மட்டும் கிடையாது, நோய் இல்லாமல் வாழ்வது சிறந்தது தான், ஆனால் நோய் வந்தவர்கள் அல்லாஹால் ஒடுக்கப்பட்டவர்கள் கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபப்பாளர்கள் கிடையாது. ஏராள சகோதரர்களின் நண்பர்கள், நோய் வராமல் பாதுகாப்பதும் இஸ்லாம் தான், நோய் வராத வாழ்க்கையை காட்டித்தாரதும் இஸ்லாம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு வைத்து நிற்பாங்க. நபியவர்களுடைய தலைமுடி தீர வராமல் இருப்பதற்காக வேண்டி சிதில் சிதில் என்ற கம் போன்ற ஒன்றை தலைக்கு வைத்தாங்க. ஏராள சகோதரர்களை நண்பர்களை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு வைத்துள்ள தலை நிறைய வைப்பாங்க. தலை சம்பந்தமான அத்துணை நோய்க்கும் மருந்து வைத்தூன். ஏராள சகோதரர்களை நண்பர்களை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையுடைய உச்சிக்கு கஸ்தூரியை வைப்பாங்க, கஸ்தூரியை வைப்பாங்க. ஒரு முஸ்லீமுடைய தலை நாரக்கூடாது, ஒரு முஸ்லீமுடைய தலை நாய்க்கு இருக்கக்கூடாது, வாசமாக இருக்கும், அது தலைக்குரிய வைத்தியம். நபியவர்கள் தலைக்கு கஸ்தூரியை வைப்பார்கள். சகோதரர்களே, தலை சம்பந்தமான அத்துணை நோய்க்கும் மருந்து. நபியவர்கள் நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டிதான் தலைக்குரிய வெட்டுவாங்க. நபியவர்கள் தலையுடைய பாதுகாப்புக்காக வேண்டும் தலை முடியை அடர்த்தியாக வளர்த்திருப்பாங்க, இல்லையா அச்சுடைய காலத்துல மொட்டை அடிச்சிருவாங்க. ஏராள சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம வச்சது நோய் வார வச்சு, என்னென்ன நோய் வருமோ தெரியாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமா அனிய கது தலையில ஒரு பகுதியை வலிச்சு அடுத்த பகுதியை வச்சுறத அது கூடாது இல்லாம, இது தப்பு இல்லாங்க, இத தடை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அதத்தான் நம்ம பெஷன் அழகி நாகரீகம் என்பதாக செய்வோம். மேலான சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பன்றிகளாக குரங்குகளாக அல்லாஹ் மாற்றினார். ஆனா இந்த உம்மத்தில அல்லாஹ் யாரையும் அப்படி மாற்றல, யாருக்கும் அந்த தண்டனை கொடுக்கல, அந்த பொறாமை, அந்த ஈகோ, அந்த வெறுப்பு அவர்களுக்கு கியாமத்து வரைக்கும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் இருக்கும். அதனால என்ன செஞ்சா அவன் கண்டுபிடிச்சா பெற்றவன் பார்க்க பார்ப்போம். பன்றியுடைய முடிய நேரையாக்கினான், அந்த தோற்றமும் வெட்டம் வெட்டின ஒருவருடைய தலையும் அதே மாதிரிதான் இருக்கும். ஏழான சகோதரர்களே, அவர்கள் எல்லாம் குரங்குகளாக மாற்றினான், நம்ம எல்லாம் மாத்தல. என்ன செஞ்சா கட்ட கண்டுபிடிச்சா பாருங்க, அந்த கட்டையும் குரங்குடைய தலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ் அவர்களை மாற்றினான், அவர்கள் நம்மளை மாற்றினான். ஏழான சகோதரர்களே, நண்பர்களே, கலையுடைய வைத்தியம் உஹதுடைய யுத்தத்தில் ரெண்டு நாளும் செல்லம்லாம் செல்லம் அவர்களுடைய தலையில ரெண்டு ஆண்டு ரத்தம் வந்திருக்கு. உடனே அழிவன் எடுத்துக்கிட்டு வந்தான், அதனுடைய சாப்பிட கலையில வச்சாங்க, ரத்தமே நின்று போச்சு. மேலான சகோதரர்களே, தலையுரிய வைத்தியம் நவியவர்கள் கண்ணுக்கு வைத்தியம் செய்வார்கள். இஸ்லாத்தில் உள்ள விளங்குகிறோம், நோய் வந்த பிறகு இஸ்லாமிய வைத்தியம், நோய் வந்த பிறகுதான் கருஞ்சீரகம், நோய் வந்த பிறகுதான் கைக்கு, நோய் வந்த பிறகுதான் நீக்கப்படம் கிடையாது சகோதரர்களே. நோய் வர்றதுக்கு முதல்ல இஸ்லாமிய வைத்தியம், நல்லவர்கள் இரவில தூங்கும் பொழுது கண்ணுக்கு இட்லி இட்லி என்ற துருமாவை வைப்பார்கள். ஆசியம் கிடையாது, ஆசியம் கிடையாது, நல்ல கண்ணுக்கு கூட இருக்குது, அழகா இருக்குது, பாக்குறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்குது. இல்ல இது துருமா கிடையாது சகோதரர்களே, இது மக்களை ஏமாத்த வந்தது, இது உங்களை ஏமாத்த வந்தது. உண்மையான துருமா நிறையவர்கள் கண்ணுக்கு என்ற துருமா நினைப்பார்கள். சொன்னாங்க சூருல்லா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூங்கும் பொழுது கண்ணுக்கு வைத்துக்கிட்டு தூங்குங்க, உங்க கண் சம்பந்தமான எல்லா நோய்க்கும் வந்து உங்க கண்ணையே அது காலையில வெளிச்சமாக்கு சுத்தமாக்கு. ஏதாவது சகோதரர்கள் நண்பர்கள், மூக்குக்கு வைத்தியம் செய்வார்கள், கருஞ்சீரகத்தை ஒரு கிடவையிலே போட்டு அதை தண்ணீர்ல நலத்தி அதனுடைய சார மூக்குக்கு விடுவாங்க. மூக்கு சம்பந்தமான மூக்கு அடைப்பு, மூக்கு தடுமல், மூக்கு சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் மருத்து. ஈரான சகோதரர்களே, மீசையிலும் நோய் இருக்குது, மீசையை மீசையை வளர்த்து முறுக்கூடுவது இது இஸ்லாம் கிடையாது, இது அந்நியவர்களுடைய கலாச்சாரம். நபியவர்கள் சொன்னார்கள், மீசையை கத்தரி கத்தரிங்கள் தான். ஏழான சகோதரர்களே, நண்பர்களே, ரவி அவர்கள் செஞ்ச ஆகப்பெரிய வைத்தியம் தான், ஆகப்பெரிய மருந்து தான் இந்த பல்லுக்கு நாக்குக்கு முரசிக்கு தொண்டைக்கு அத்துழைக்கும் செய்த வைத்தியம் அராக்குச்சி மதீனாவில் உள்ள, அதாவது நம்முடைய விஸ்வா. ஏழான சகோதரர்களே, நண்பர்கள், இந்த சகாவியும் வரலாறுல பல்லு கலக்கிங்கதா கருத்திடவில்லை, எந்த சகாவியும் பல்லு கலக்கல. ஏன்னா எல்லா சகாவிகளுடைய காதலிலும் இந்த வடுபாத்தார் வச்சிருப்பார்கள் பென்சில் குச்சி, அது மாதிரி எல்லா சகாவிகளுடைய காதலையும் மிஸ்வா கிருக்கும். ஏதான சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க பிரஸ்ட போட்டு கல்ல விளக்க 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 உன முரத்தி தான் கண்டு போகுமே தவிர கல்லு சுத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை பரவாயில்லை. ஆனால் மிஸ்வா ஏதான சகோதரர்களே, ஒரு நாளைக்கு நிறையவர்கள் 18 தடவை மிஸ்வாக் செய்வார்கள், 5 நேர உது, 5 நேர தொழுகை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நிறையவர்கள் வீட்டுக்குள்ள வர்றதுனாலே முதலாவது கை தெரிக்கிறது மிஸ்வாக் தான். ஏழான சகோதரர்கள், அதனால தான் சொல்லப்படுது, ஒரு மனிதன் சத்தராத்தில் இருக்கிறத கண்டா உடனே போய் மிஸ்வாக் செஞ்சிடும். ஏன் தெரியுமா, புகாரில வருது, நிறையவர்கள் சகோதரர்களே, களிமாவன் ஆகப்பெரிய வைத்தியம், அடுத்த வைத்தியம் தான் நபியவர்கள் இந்த கண்ணத்துக்கு செய்வார்கள், இந்த முகத்துக்கு செய்வார்கள். தாடியை அடர்த்தியாக வளர்த்தனும், தாடியை அடர்த்தியாக வளர்ப்பார்கள். வேளாண் சகோதரர்களே நண்பர்களே, தாடி இது வெற்ற ஒரு தாமல் கிடையாது, இது வெட்டக்கூடாது. தாடியை வளர்க்கிறது லேசா, வலிக்கிறது லேசா? வளர்க்கிறது தான் வேசி, வலிக்கிறது கஷ்டம். இன்றைக்கு வலிப்போம், திரும்ப ரெண்டு நாள் வளரும், திரும்ப வலிப்போம், திரும்ப வளரும், திரும்ப வலிப்போம். சகோதரர்களே, உலகத்துல பார்க்க பார்ப்போம், அல்லாஹ் படைக்க எல்லா படைக்கிறதும் படைக்கிறதும் ஆண்கள் தான் அழகு. சிங்கத்தை எடுத்துக்கொண்டா அதுல ஆண் சிங்கம் அழகா, பெண் சிங்கம் அழகா? ஆண் சிங்கம் தான் அழகு. ஆண் சிங்கத்தை பிடிச்சி மொட்டை அடிச்சுட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? சகோதரர்களே, இதே போன்றுதான் ஒரு மனிதன் தாடிய வலித்து வீசினான். ஏதாவது சகோதரர்களே, மயில எது அழகு? ஆண் மயில் அழகு, பெண் மயில் கிடையாது. கோழி, ஆண் கோழி அழகு. ஏதாவது சகோதரர்களே, அவையவைகளுக்கு எந்த தோக்கத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த தோக்கம் அது அதற்குரிய அழகு. ஆனா மனிதன் இன்றைக்கு கண்ட தோற்றத்தை மாத்திரி மாத்தி வேறு எது போலையோ தன்னை மாத்திக்கிற நினைக்கிறான், இது அழகு கிடையாது. ஏதாவது சகோதரர்களே, நபியுடைய இந்த சுண்டத்தான தாடியை ஒரு மனிதன் வலித்து வீசும் பொழுது ஒரு திருமண வீடா, ஒரு நிகழ்வா, ஒரு இடமா தாடிய வலிக்கிறோம்? நான் தாடிய வலிக்கல்ல, நான் நபியுடைய சுண்டத்தை ஏண்ட முகத்திலிருந்து நான் வெட்டி வீசுற ஏனா எனக்கு சுண்டத்து. ஏதாவது சகோதரர்களே நண்பர்கள், இருக்கும் பொழுது தாடி இல்லாத ஒரு மனிதன் வந்தா அவனுடைய முகத்தை பார்க்கலையே அஜுங்காக்கு போறாங்க. நபியுடைய கபரை பார்த்து கலாம் சொல்றாங்க, சில உலமாக்களுடைய கருத்து உயிருடன் இருக்கும் பொழுது தாடி வந்து வலித்தவன் அவன் பார்க்கும் பொழுது அவனுடைய முகத்தை பார்க்காத ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற பிறகு கபர்ல இருக்கும் பிறகு கலாம் செல்லும் தாடி இல்லாத முஸ்லிமுடைய முகத்தை எப்படி பார்ப்பார்கள், எப்படி பதில் சொல்லுவார்கள்? சகோதரிகளை நண்பர்கள், தாடி இது முகத்துக்குரிய வைத்தியம். ஹைபருடைய நிமித்தத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி கொடுக்கப்பட்டது. அப்படியே உடலெல்லாம் நீளமாயிருச்சு, உடனே நபியவர்கள் ஹிஜாமா ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுத்தார்கள். சகோதரர்களே, ரத்தம் குத்தி எடுப்பது இடுப்புக்கு மேலால் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்து. மனிதனுக்கு முக்காவாசி நோய் அவனுடைய உடம்புல ஓடும் அசுத்தமான ரத்தத்தால். சகோதரர்களே, ரத்தம் குத்தி எடுப்பது அவருக்கு எத்தனையோ நோய்களை இல்லாமல் ஆச்சு. எத்தனையோ தொடர் நோயாளிகளை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். அவர்கள் வைத்தியம் செஞ்சு செஞ்சு சுகமாகல் படுத்த படுத்த இஸ்லாமத்தினால் அவர்கள் ஆரோக்கியம் பெற்றதை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம். ஏதாவது சகோதரர்களே, இடுப்புக்கு கீழால் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்து மருதாணி மறந்துடாதீர்கள். ஏதாவது சகோதரர்களின் நண்பர்கள், அடுத்த வைத்தியம் தான் ஆகப்பெரிய வைத்தியம். முஸ்லீம்களுடைய தொட்டி அஞ்சு நேர தொழுகைக்கும் அஞ்சு நேர உபு, அஞ்சு நேர உபுவிலையும் ஐநூறு பதினஞ்சு தடவை நம்ம மூக்க சுத்தம் செய்வோம். ஏதாவது சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம மூக்க சுத்தம் செய்யறது இது இல்ல முறை. இன்னைக்கு நம்ம பழகி இருக்கிற பழத்தை எடுத்துட்டீங்கன்னா மூக்குக்குள்ள விரல போட்டுட்டு அதே விரல அவருக்குள்ளே போட்டு, இது சுண்ணத்து கிடையாது. சகோதரர்களே, நபியுடைய சுண்ணத்து தண்ணீரை கைக்கு எடுத்து அதை கீழிருந்து இருப்பார்கள். சகோதரர்களே, மூக்கு சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் மருந்து. உலகத்தில் எவ்வளவு பெரிய படித்தவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அங்கத்தில் உள்ளவராக இருக்கலாம், பெரிய திருத்தொப்பாக வாழ்ந்தவராக இருக்கலாம், ஒரு நாளைக்கு மூக்க பதினைந்து தடவை சுத்தம் செய்வாரா? சுத்தம் செய்ய மாட்டாரு. தொழுகையாளர்களே, தொழுகையாளர்களே, நீங்க ஒரு நாளைக்கு மூக்க பதினைந்து தடவை சுத்தம் செய்வீங்க, உங்களை விட சுத்தமாடி உலகத்தில் காட்ட முடியுமா? ஒரு மனிதனுடைய மூக்கு சுத்தமாக இருந்தால் அவனுக்கு எத்தனையோ நோய்கள் வராது. யாரும் சகோதரர்களே நண்பர்கள், அடுத்தது கஷ்டத்துக்கு வைத்தியம் செய்வார்கள். கட்டு முடியை வளரவிடக் கூடாது. அது நோய், அதை குடிந்து எடுக்க வேண்டும். சகோதரர்களே, நபியவர்கள் அவ்வளோ ஏழ்மையாக இருந்தும் கலக்கி பாவித்தது கஸ்தூரி. ஆனா அதே கஸ்தூரிய சக்கத்துக்கு கூட்டல்ல நபியவர்களுக்காக வேண்டி இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட சரீரம் சரீரம் என்ற ஒரு வாசலே திரவியத்தை கஷ்டத்துக்கு பூசுவார்கள். நபியுடைய சத்தம் என் மனசாரதி ஒரு முக்கியனுடைய சத்தம் நாடக்கூடாது, அதுக்கு தண்டனை எல்லாம் பூசக்கூடாது. இந்த இஸ்ரேல் சார்ந்த இந்த வாசலை சேத்தியங்களை பூசக்கூடாது. சகோதரர்களே, ஒரு முக்கியனுடைய சத்தம் வாசமாக இருக்கணும். சகாவிகள் சொல்றாங்க, நாங்கள் நபியுடைய சத்தத்தை பார்ப்போம், துவா செய்ய கையை உயர்த்தும் பொழுது நபியுடைய சத்தமே வெண்மையாக இருக்கும். சகோதரர்களே, உள்ளம் கையிலும் நோய் இருக்குது, உள்ளம் கையிலும் நோய் இருக்குது. எப்பொழுதெல்லாம் நம்ம தொழிலுக்கு போய் வருகிறோமோ, இன்னைக்கு நம்ம பழகி இருக்கிற பழக்கம் உடனே கோப்ப போட்டு கையை கழுவுறது. நாசத்தையும் நஜீத்தையும் வாசமாக மாற்றுவோமே தவிர நாசமும் நஜீத்தும் போவது கிடையாது. ஆனால் நபியவர்கள் எப்பொழுதெல்லாம் தொழிலுக்கு போய் வருவார்கள், உடனே கைக்கு மண்ணை கொண்டு கழுவார்கள். மண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் தன்மை என்ன தெரியுமா? உங்களுடைய கையில் உள்ள ரேகைகள், கையுடைய உள்பகுதி எல்லா நஜீத்தையும் கிருமியையும் அது அடியோட இல்லாமலாக்கு. உங்களுடைய வீட்டு பாத்ரூம் எவ்வளவு பெரிய பாத்ரூமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய செலவுல கெட்டினதாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய டைம் பிரித்ததாக இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதுல ஒரு குடி மண்ட வைங்க சகோதரர்களே, அது வைத்தியம். புகாரியின் எத்தனையோ ஹதீஸ்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்வான குடிசை குளித்து விட்டு மலை விளக்கை தொட்டு விட்டு நபியுடைய பாத்ரூம் சிவரில் களிமண் சிவரில் அதுல கையை தேய்த்து கழுவார்கள். ஏன் நாயுடைய அறிவித்தில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா வலதல் கல்பு இதா யஅலிகும், நாய் உங்களோட பாத்திரத்துல வாய போட்டுச்சுன்னா அதை ஏழு தடவை கழுவுங்க, அதுல ஒரு தடவை மண்ணை கொண்டு கழுவுங்க. ஏன் தெரியுமா? மண்ணுக்கு மட்டும்தான் அந்த நாயுடைய நஜீத்தை இல்லாமலாக்கும் சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏசிப்பட்ட வைத்தியம் கிடையாது. முக்காவாசி நோய், முக்காவாசி நோய்க்கு காரணம் தொழிலை போய் வந்து சோப்பை போட்டு கழுவிட்டு அவரே சாப்பிட்டோம் குடிக்கிறோம். சகோதரர்களே, என்னென்னமோ நோய்கள் வருது. ஏதாவது சகோதரர்களை நண்பர்கள், அடுத்தது மறைவிடர். மறைவிடர் ஏன் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறோம்? வைத்தியம் ஏன் ஹத்னா செய்கிறோம்? இந்த எல்லா இடத்திலையும் சேர்ந்து பெண்களுக்கும் ஹத்னா செய்யணும், செய்யணும் வைத்தியம். ஏதாவது சகோதரர்களை நண்பர்களே, இதை விட ஆகம் செய்ய வைத்தியம் மறைவிடத்து முடியை படித்து எடுப்பது. இதை வாப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வெக்கம், அதை நிம்பர்ல பேச வெக்கம். இது வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது வைத்தியம், இஸ்லாம் சுத்தம் சுகாதாரம். சகோதரர்களே, மறைவிடத்து முடியை ஒரு மனிதன் ரெண்டு கிழமைக்கு மேலால் வளர்க்கக்கூடாது. 40 நாளுக்கு மேல வளர்த்தீங்கன்னா அதுல ஒரு விதமான நீல நிறம் தேடு உருவாகும். நீங்க தொழிலை போய் அந்த இடத்தை தொட்டு விட்டு நீங்க வந்தவுடன் அந்த பேய் உங்களோட கையில அப்படியே ஒட்டிக்கு. நீங்க மறைவிடத்து முடியை வலுக்காத ஒருவத்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்க, நல்ல தேடி சாப்பாடு நல்லா இருக்குது, அவர் செய்யும் கம்பனிலே அந்த பேர், அவர் போதும் பராட்டாவிலே அந்த பேர், என்னென்ன நோய் வருமோ தெரியாது. ஏராள சகோதரர்களே, நண்பர்களே, அதனால்தான் சூமி கொள்ளிருக்கிறீங்களா? குடிக்க போற போனா அதுல மைக்ரோ டெலஸ்கோப் வச்சு பார்த்தா ஒரு விதமான பேர் விளங்குமா? அது என்ன பேர் தெரியுமா? அதுல நீல நிறமான ஒரு கிருமி விளங்குமா? ஆனா அவங்க சொல்லுவாங்க, அதுக்குத்தானே நாங்க மருந்து போட்டது, எந்த மருந்த போட்டும் சரிவராது. உங்களுக்கு முன்னால் அந்த மறைவிடத்து முடியை மறுக்காதவர் குடித்திருந்தால் அதனுடைய பேர் அங்க விளக்கும். மௌத்தாகிப்போம், ஜனாதாவை குடிப்பாற்றா சுத்தமாக இல்லைன்னா அந்த ஜனாதாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், குடிப்பாட்டுபவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். தண்ணியை எல்லா இடத்திலையும் படருமே, மேலான சகோதரர்களை நண்பர்கள். ஆகையால் அது வைத்தியம். அடுத்த வைத்தியம் தான் காலையிலே நடப்பது என்று சுகர் நோயாளிக்கு சொல்லப்படுது, கொலஸ்ட்ரால் நோயாளிக்கு சொல்லப்படுது. நடந்து காலையில நடந்து மாலையில நடந்து வைத்தியர்கள் டேப்லெட் கொடுத்துட்டு சொல்றாங்க. இது இல்லப்பா மருந்து, இது மருந்து கிடையாது. நீ நடக்கிறது தான் சுகருக்கு மருந்து, கொலஸ்ட்ரோலுக்கு மருந்து. நபியவர்கள் மஸ்ஜிது நபவியிலிருந்து மஸ்ஜிது குபா வரைக்கும் நடந்து வருவார்கள். இஸ்லாம் ஏழாவது சகோதரிகளின் நண்பர்கள். ஆகையால் இன்று யாரை பார்த்தாலும் எத்தனையோ நோயாளிகள் சின்ன வயசுலேயே சிக்கி செய்கிறாவது காற்ற வருத்தம் வருது. புதிரமான அற்புதமான எத்தனையோ வகையான பயங்கரமான நோய்கள். இது இஸ்லாம் ஒரு மனிதன் கிட்ட வழிபாட்டல்ல. இஸ்லாம் இது எந்த ஒரு முஸ்லிம் கிட்டையும் விரும்பாத ஒரு விடயம். உமர் ரபி அல்லாஹ் சொல்றாங்க, அல் முக்மீனுல் கவி ஹைரும் மினல் முக்மீனுல் ஸஹீர். நோயாளியான பலவீனமான ஒரு முக்மீனை விட ஆரோக்கியமான சக்தி உள்ள நல்ல பிராத்திரமான ஒரு முக்மீன் ஆக சிறந்தவர் என்று சொல்றார். இந்த முடி பழுத்தவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். முடி பழுத்தவர்கள் எல்லாம் படியில் ஏறுறாங்க, நடந்து போறாங்க, விளையாடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சும்மால முன்னால வந்து அமர்றாங்க. ஆனா முடி பழுக்காத வாலிபர்கள் நோயாளிகள் அவர்கள் சிசுவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாகனத்தில் தான் போகணும். வைத்தியவர் சீரில் தேவர் கார் தேவர் ஏன் சும்மால கூட முடி பழுக்காதவர்கள் அவர்களுக்கு முன்னால வந்து தூண்ட தாயாக இருக்க முடியாது. ஏதாவது சகோதரர்களே நண்பர்கள், அடிகள் நாயர் செல்லல்லாம் உடைய செல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையுடைய சுருக்கமும் ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் குடும்பத்தோட ஹெல்தியா இருக்கலாம், ஒரு சிப்போட ஹெல்தியா இருக்கலாம், ஒரு விளையாட்டா ஹெல்தியா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் தேவை. எந்த ஒரு சாரியும் வரலாறில் சுகர் வந்ததாக பிரஷர் வந்ததாக வரலாறு கிடையாது. ஆனா இன்றைக்கு நம்மட வயோதிபர்கள் முந்தி காலத்து வயோதிபர்கள் பேசிக்கிட்டாங்கன்னா பேசிக்கிடுவாங்க, நோக்கு வருது, எத்தனை குருவானோடு பள்ளிக்கு போயிடலாம், சுபகுக்கு போயிடலாம், பள்ளிக்கு ஆக்கள் வந்தாங்களா, அவர்கள் பேசிக் கொள்ளும் வார்த்தை. இப்ப உள்ள வயோதிபர்கள் பேசிக் கொள்ளும் வார்த்தை சுகர் எத்தனை லெவல், பிரஷர் எத்தனை, ஆட்டில் ஒரு சின்ன டொக்டர் டொக்டர் சொன்னாரு. ஏழான சகோதரர்களே நண்பர்களே, ஒரு பாதிரி வந்தாரு, அவர் ஒரு வைத்தியர் நவீனத்திலே வந்து சொன்னாரு, யார சூழல்னா நான் மதியனாலே ஒரு மாசம் இருப்பேன். உங்க சகாதிகள் நோயாளிகள் இருந்தா அவர்கள் அனுப்பிவிட்டீங்க. ஒரு மாசம் இருந்தாரு ஒரு நோயாளி கூட கிடையாது. ஒரு மாசம் இருந்தாரு ஒருவர் கூட வைத்தியம் செய்யல. சொன்னாரு யார சூழல்லா செல்லல்லா வைத்தல, ஒரு மாசம் இருந்த யார சூழல்லா உங்க சகாதிகள் ஒருவர் கூட வரலை. யாருமே நோயாளிகள் கிடையாது. சகோதரர்களே நண்பர்கள், 30 வயசு தாண்டும் பொழுது இன்றைய சமுதாயம் நோயாளிகள் ஆகிட்டார். அவர்களுக்கு சுகர் வருது, பிரஷர் வருது, கொலஸ்ட்ரால் வருது. வீட்டுக்கு 30 வயசு தாண்டிய ஒரு கணவன் வீட்டுக்கு வந்துட்டா மனைவி கஷ்டப்பட்டு வர்ற அந்த கணவனை எவ்வளோ வரவேற்கும். ஆனா அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, பிரஷரை பார்த்தீங்களா, சுகரை பார்த்தீங்களா, பிரஷர் லெவல் என்ன, சுகர் லெவல் என்ன. அவரு சாப்பாடு வீட்டுக்கு போக மாட்டார். ஏன்னா அவருக்கு சாப்பாடுல கொடுத்தோடா, அவருக்கு சுகரா, அவருக்கு பிரஷரா. மேலான சகோதரர்களே நண்பர்களே, ஹாரூன் ரஷீத் மன்னரிடத்திலே ஒரு அறிஞர் வந்தார். சொன்னாரு, மன்னரே உங்க இஸ்லாத்துல எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்றீங்க தான் எச்சு துப்புறதிலிருந்து ஆட்சி செய்யும் வரையில உங்க இஸ்லாத்தில் ஆரோக்கியத்தை பற்றி என்ன சொல்லப்படுது அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஹாரூன் ரஷீத் மன்னர் அங்கிருந்த சபையில் இருந்த உலமா கட்சியை கேட்டாங்களாம், என்ன சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பற்றி. சொன்னாங்களாம் உலமாக்கள், அல்லாஹ் சொல்றா ஆரோக்கியத்தை பத்தி, குழு வச்சமும் நல்லா சாப்பிடுங்க குடிங்க, தீர்வரையும் செஞ்சிடாதீங்க. இன்றைக்கு நம்ம இந்த ஆயத்தை எப்படி விளங்கியிருக்கிறோம்? அந்த அறிஞர் சொன்னாராம், அப்படி சொல்லப்படுறா உங்க இஸ்லாத்துல இப்படியா இருக்குது? இதுதான் ஆக சிறந்த வழிகாட்டல், இதுதான் ஆக சிறந்த முன்மாதிரி ஆரோக்கியம். ஏதாவது போகவில்லை நம்ம விளங்கின விளக்கம் இந்த ஆயத்துக்கு. இன்று யாரு கிட்ட கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவோம், நல்ல காலையில சாப்பிடுவோம், நல்ல புகழைக்கு சாப்பிடுவோம், நல்ல இரவுக்கு சாப்பிடுவோம், குடும்பத்தமும் மலாப்பு கேட்போம். சும்மா கறி காலையில சாப்பிடல், பகலையும் சாப்பிடல், இரவைக்கு நினைச்சு நினைச்சு சாப்பிடுவார். நான் காலையிலையும் தின்னல்ல, பகலும் தின்னல்ல, இரவேல வேளாண் சகோதரர்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார், கல்யாண வீட்டுக்கு போனார், இவர் சாப்பிட்டு முடிப்பாச்சு, பக்கத்து சவன்ல சாப்பாடு மிஞ்சி இருக்குது. அவங்க சொல்றாங்க மிஞ்சி இருக்குது, வீச கூடாது, உங்களுக்கு தரவா? ஆ போடுங்க. அதையும் சாப்பிட்டுறாரு. சுகர் நோயாளி, இவருக்கு வட்டாபம் மிஞ்சி இருக்குது அடுத்த சவன்ல, தரவா? அதையும் போடுறாரு. கோபி, ஆ தாங்க. சுபஹானல்லாஹ், சாப்பிட்டு முடிஞ்சு இவரால் எழும்ப முடியாது, இவரால் எழுந்தேனால் யாராவது தூக்கம் இந்த பாரு எத்தனை வாலிபர்கள் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா? அவங்களால நடக்க முடியுதா, உட்கார முடியுதா, அவங்களால எழும்ப முடியுதா? நோயாளிகள் வேளாண் சகோதரர்களை நண்பர்களை, இஸ்லாம் சரியா சொல்லுது, நபியுடைய வாழ்க்கை சொல்லுது, எப்பொழுதுமே நீங்கள் பசி வராம சாப்பிடாதீங்க, பசி வராம சாப்பிடக்கூடாது. மூணு நேரம் சாப்பிடுவது பற்றி உலகம் சொல்லுது, மார்க்கம் சொல்லுது. முஸ்லிம்களை பார்த்து முஸ்லிம்களே பசி வராமல் சாப்பிடாதீர்கள். கொலஸ்ட்ரோலுக்கு அடிப்படையே பசி வராம சாப்பிடுறது. ஏதாவது சகோதரர்களே நண்பர்கள், ஆகையால் சாப்பாடு அது கவனமாக இருக்கும், பசி வராமல் யாரும் சாப்பிடக்கூடாது. ஏதாவது சகோதரர்களே நண்பர்கள், இன்று எத்தனையோ சின்ன பிள்ளைகளுக்கு கூட சிக்கலையும் எத்தனையோ பயங்கரமான நோய்கள் சொல்றான். ஒரு நாளைக்கு 800 ரூபா சேர்ந்து 400 ரூபா மருத்துக்கு போகும். இந்த சிலரை ஹாஸ்பிடல்ல அவர்கள் எக்ஸ்பண்ட் இருக்கிறாங்க. வருஷத்துல உங்களுக்கு 3 தடவை சுகர் செக் பண்ணலாம், பிரஷர் செக் பண்ணலாம், சீர் குத்திட்டாங்க, நோயாளி உங்க உள்ளத்துக்கு போட்டுட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்கள் வாகனம் நிற்பாட்டு இடம் கிடையாது. ஏதாவது சகோதரர்களை நண்பர்கள், சுண்ணாமல் கூறுவா செல்லம்லாம் உழைவு செல்ல, ஒரு முக்மி சாப்பிட்டா அவருடைய குடல்ல ஏதாவது பிரிச்சா ஒரு பகுதி நிரம்பத்தான் சாப்பிடுவான். முஸ்லிம் அல்லாதவன் அவருடைய முழு குடலும் நிரம்ப சாப்பிடுவான். ஏதாவது சகோதரர்களை நண்பர்கள், ஆகையால் பசி வராமல் சாப்பிடக்கூடாது. அடுத்தது தாகம் வராம தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடும் பொழுது சாப்பிட முதல்ல சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணி குடிக்க கூடாது. வேளாண் சகோதரர்களே, நபியவர்கள் சாப்பிட்டதுக்கு அரை மணிக்காலத்துக்கு முதல்ல தான் தண்ணி குடிப்பான். சாப்பிட முதல்ல தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்ட உடனும் தண்ணி குடிக்க கூடாது. அவர்களிடத்துல ஒரு வைத்தியர் என்பவர் வந்தார், சொன்னாரு சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்கிறது, அந்த அளவு நீங்க நஞ்ச குடிக்கிறதுக்கு சமம் உண்டா? அந்த அளவு நஞ்ச குடிப்பதற்கு சமம். ஏன்பாடையும் அந்த துறவங்களுடன் தண்ணீர் கலந்துவிட்டால் அதனுடைய அந்த வேலை பாடல் அது நிறுத்திவிடும். எத்தனையோ பேருக்கு இந்த கேன்சர் இது போன்ற பயங்கரமான நோய்கள் வருவதற்கு இது அடிப்படையான காரணம். ஏதாவது சகோதரர்களின் நண்பர்கள், சாப்பாடு அது மிக முக்கியமாகும். ஏதாவது சகோதரர்கள், முடியுமானாலும் வீடுகள்ல சமைச்சு சாப்பிடுவோம், வீடுகள்ல மனைவிட கையால சாப்பிடுவோம், உம்மட கையால சாப்பிடுவோம். சாப்பாடு என்பது ஒரு துவாவுடன் சேர்ந்து நம்மளை வைத்துக்கிட போகுது. உம்மா சமைக்கும் பொழுது அதை உள்ள சால துவா செய்து சமைப்பான். இந்த மகன் இந்த பிள்ளை இதை சாப்பிடணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா அவன் உலகத்துல சாதிக்கணும். மனைவி சாப்பிடும் போது எந்த கணவன் 100 வருஷம் வாழும், நல்லா இருக்கணும், துவாவுடன் சேர்ந்து அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்குது. சகோதரர்களே, வீட்டை தவிர வெளியில எங்க சாப்பிட்டாலும் இந்த துவாவும் இந்த பழக்கத்தும் நமக்கு கிடைக்கவே கிடைக்கும். இதான சகோதரர்களே, வெளியில சாப்பிடும் சாப்பாடுகள் உண்டாக இருக்கலாம். அஜினமூட்டம் எத்தனையோ நாடுகள் தடை செஞ்சு அஜினமூட்டம் நண்பர்கள், ஒரு முஸ்லிம் என்று வரும்போது அவனுக்கு ஆரோக்கியம் முக்கியம். இஸ்லாம் இவ்வளவு அழகான ஒரு வாய் பரிசாத்தல நமக்கு காட்டுது. ஏழாறு சகோதரர்களின் நண்பர்கள், இன்று நமது நாட்டில் கூட உலகத்தில் இருக்கும் முஸ்லீம்கள் எல்லா மக்களையும் அந்நியவர்கள் தமிழர்கள் நோயாளிகள் 10 வீதம், சிங்களவர்கள் நோயாளிகள் 20 வீதம், முஸ்லீம்கள் நோயாளிகள் 50 வீதம், எல்லா நோயாளிகள் இரவு சகோதரர்களின் நண்பர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டினார். அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, காலையில மாலையில துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை கேட்டாங்க. ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு சிறந்த நேமத் அவன் ஆரோக்கியமாக வாழ்வன், அவன் ஆரோக்கியமாக வாழ்வன், அதற்குண்டான முயற்சிகளை செய்வன். இது இஸ்லாம் வழிகாட்டும் வாழ்க்கை. ஆகையால் வேளாண் சகோதரர்களின் நண்பர்களே, நோய் உள்ளவர்கள் மனம் உடைய கூடாது, மனம் தளரக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பார்வை. அதே போல நோய் இல்லாதவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயம். கடமை. நபி அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் காத்தலையும் தளபடியையும் தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நோய் பாத்தியம் வந்தது கிடையாது.